நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் மஹிந்த ராஜபக்ஷ தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளது பற்றிய செய்திகள், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இந்திய விஜயம் பற்றிய செய்திகள், ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ள விவரங்கள்,
மூணு நீதிபதிகள் இருந்தார்கள் அந்த பெஞ்சில், அதுல சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு அது முடியாது, நீங்க தயவு செய்து இது மாதிரி வேண்டிக்கோள் வைக்க வேண்டாம், 18 தேதிக்கு தான் இது வரும், அதுக்கு முன்னால நாங்கள் இதுக்கு போடத்துக்கு முடியாதுன்னு.
கடந்த மாதம் மட்டும் உலகம் முழுவதும் 5000 ஜிஹாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பிபிசியின் புலனாய்வு கண்டறிந்துள்ளது பற்றிய செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் நேயர்கள் முதலாவதாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கையும், பின்னர் செய்தி அரங்கம்.
பிபிசி லண்டன் தமிழிசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சுவாமிநாதன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
ஹாங்காங் நகரின் மையத்தில் ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள் அமைத்திருந்த எதிர்ப்பு முகாமில் மிச்சமிருந்த பகுதிகளை காவல்துறையினர் கிட்டத்தட்ட அகற்றிவிட்டனர். எஞ்சியிருந்த எதிர்ப்பாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையினர் கூடாரங்களையும் சாலை தடுப்புகளையும் அற்றியபோது மாணவர்கள் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நாங்கள் மீண்டும் வருவோம் என்று செயற்பாட்டாளர்கள் கோஷம் எழுப்பினர். இருந்தும் 2 மாதங்களுக்கு மேலே அந்த பகுதியில் இருந்த செயற்பாட்டாளர்கள் அகற்றப்பட்டபோது அங்கே வன்முறை ஏதும் இடம்பெறவில்லை. ஒத்துழையாமை போராட்டத்தை தாம் புதிய கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போவதாக ஜனநாயக உரிமை கேட்டு போராடும் தலைவர்கள் அறிவித்திருக்கின்றனர்.
உலகம் உள்ள ஜிஹாடிகள் கடந்த மாதம் நடத்திய கொலைச்சம்பவங்களில் 40 விழுக்காட்டுக்கு அமையமானவற்றுக்கு IS இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவாத குழுவினரே பொறுப்பென்று எமது பிபிசி விசாரணை ஒன்றிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. உலக நாடுகளில் சிவில் சமூகத்தினரின் அறிக்கைகள் மற்றும் உலக செய்தி அறிக்கைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி லண்டன் கிங்ஸ் காலேஜ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டது. ஈராக் சிரிய நாடுகளில் கடந்த நவம்பர் மாதத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் இயக்கம் 300 அதிகமான தாக்குதல்களை நடத்தியது என்றும் 2000 அதிகமானவரை கொன்றது என்றும் விசாரணை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 14 நாடுகளில் தாக்குதல்களை நடத்தி 5000 பேரை கொன்று குவித்த 16 சூனி ஜிஹாடி இயக்கங்களில் IS இஸ்லாமிக் ஸ்டேட் குழுவும் ஒன்று. 2வது பயங்கரமான இயக்கம் நைஜீரியாவில் எங்கும் போக்கோஹாரம் இயக்கம் என்றும் இந்த விசாரணை அறிக்கை தெரிவித்திருக்கிறது.
ஆப்கானிஸ்தானில் மிகவும் நன்கு அறியப்பட்ட பள்ளிக்கூடம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 15 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இறந்து போனவர் வெளிநாட்டவர் என்று கருதப்படுகிறது. பள்ளிக்கூடத்தை ஒட்டியிருக்கும் சாலையில் அடிபட்ட மக்கள் கிடப்பதை உள்ளூர் தொலைக்காட்சி படங்கள் காட்டுகின்றன. பிரான்சில் நிறுவப்பட்ட அந்த பள்ளியில் ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த பள்ளி வளாகத்தில் பிரெஞ்சு கலாச்சார மையம் செயல்பட்டு வருகிறது. தற்போது காபூலில் அடுத்தடுத்து நடக்கும் தற்கொலை குண்டு தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது.
லண்டனில் 3 பெண்களை 30 மேலாக தடுத்து வைத்திருந்தமை, பாலியல் வெள்ளுறவு, குழந்தைகளை இம்சித்தல் உட்பட மொத்தம் 25 குற்றச்சாட்டுகள் அரவிந்தன் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு எதிராக இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்பாட்டாளரான பாலகிருஷ்ணன் அடுத்த வாரம் லண்டன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். அவரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்களை உணர்த்தி திடீரென்று சமூக உதவி அறக்கட்டளை ஒன்றை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது விருப்பத்துக்கு மாறாக தான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக முறைப்பாடு செய்ததும் இந்த விவரங்கள் வெளியாகின. காம்ரேட் பாலா என்று அழைக்கப்படும் திரு அரவிந்தன் பாலகிருஷ்ணன் இங்கிலாந்தின் மார்க்சிச லெனினிச கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாகக்குழுவின் உறுப்பினர் ஆவார்.
இஸ்ரேலிய துருப்புக்களுடன் நடந்த மோதல்களுக்கு பிறகு சுருண்டு விழுந்து இறந்து போன பாலத்தீன அமைச்சரின் மரணத்திற்கான காரணம் பற்றி இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன நோயியல் வல்லுநர்கள் மாறுபட்ட அறிக்கைகளை அளித்திருக்கிறார்கள். இறந்து போன அமைச்சர் ஜியாத் அபுபின் மீது விழுந்த பெரிய அடியே அவரது மரணத்துக்கு காரணம் என்று பாலத்தீனிய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இஸ்ரேலிய மருத்துவர்களோ மரண அழுத்தத்தால் ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் இறந்ததாக கூறியிருக்கின்றனர்.
The findings of the autopsy were that the cause of death was a heart attack. Now this type of heart attack is caused by stress.
இறப்பதற்கு முன்பு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வில் அவர் இருந்தார் என்பதை இஸ்ரேலிய டாக்டர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவருடைய உடலின் கழுத்து பகுதியில் சில காயங்கள் இருந்துள்ளதையும் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் புதன்கிழமையன்று நடைபெற்ற எதிர்ப்பு கூட்டத்தின் போது இஸ்ரேலிய காவலாளி ஒருவர் அபோயின் அவர்களின் கழுத்தை பிடித்து இழுத்த சில மணி நேரத்தில் அவர் இறந்து போனார். ரமல்லாவில் நடைபெற்ற அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இன்று ஆயிரக்கணக்கானவர் கலந்து கொண்டனர்.
இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வரும் வேளையில் இத்தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் மஹிந்த ராஜபக்ஷ தமது பிரச்சாரத்தை இன்று அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பித்துள்ளார். இதே வேளை கடந்த வாரம் எதிரணிக்கு தாவியிருந்த ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உதயன் கமன்பில அதிலிருந்து விலகி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இவை குறித்து கொழும்பிலுள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்கட்சிகளின் பொதுவேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதற்கு முன்வந்த ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் முன்னாள் மாகாண சபை அமைச்சர் உதய கமன்பில இன்று மீண்டும் அரசாங்கத்துடன் இணைந்துள்ளார். ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி அண்மையில் எடுத்த தீர்மானம் ஒன்றுக்கமைய தான் வகித்த மேல் மாகாண சபை பதவியை ராஜினாமா செய்ததாக இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய உதய கமன்பில அறிவித்தார். ஆயினும் கட்சியின் கொள்கைகளுக்கும் பார்க்க நாட்டின் நன்மை கருதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளி பதக்கு தான் தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் உதயகமன் பில.
மம மகே பக்ஷிட ஆதரே உம மாரு குண்ணகாகத்த பக்ஷே.
அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய பின்பு ஒரு பௌத்த வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த வேண்டுமென்று கட்சிக்குள் வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆயினும் கட்சி தலைமைத்துவம் எதிர்பாராத வகையில் பொதுமக்களினால் நிராகரிக்கப்பட்ட எதிர்கட்சிகளுடன் ஒன்று சேர்வதற்கு தீர்மானித்ததாகவும் குற்றம் சாட்டினார் உதயகமன் பில. எதிர்கட்சிகளின் பொதுவேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி பதவியை ரத்து செய்துவிட்டு நல்லாட்சியொன்றை ஏற்படுத்துவதாக அறிவித்துள்ளார். குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் சேர்ந்து நாட்டில் நல்லாட்சியை உருவாக்க முடியாதென்று குற்றம் சாட்டிய உதய கமன்பில மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றால் அதன் மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பலத்த அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என்றும் எச்சரித்தார். பிரிவினைவாதிகளுக்கு சார்பாக செயற்படும் குழுக்களுடன் சேர்ந்து தனக்கு செயற்பட முடியாதென்று தெரிவித்த அவர், இதன் காரணமாகவே தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார். தான் வகித்த ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் பிரதி செயலாளர் பதவியை இன்று முதல் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்த உதய கமன்பில, தான் தற்போது ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் ஒரு அங்கத்தவர் அல்ல என்றும் தெரிவித்தார். இதேவேளை இந்த மாற்றம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் செயலாளர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க, உதய கமன்பில கட்சியை விட்டு வெளியேறியமை சம்பந்தமாக தான் வருத்தப்படுவதாக தெரிவித்தார். உதய கமன்பில எடுத்துள்ள தீர்மானம் சரியானதா இல்லாவிட்டால் தவறானதா என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் செயலாளர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க. இதேவேளை ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் முதலாவது பிரச்சாரக் கூட்டம் இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ,
இரண்டாயிரத்தி 2005
தேர்தலின் போது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு மக்கள் தன்னிடம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ, தான் அந்த வேண்டுகோளை 4 வருடங்களுக்குள் நிறைவேற்றியதாக தெரிவித்தார். இலங்கையில் தற்போது அமைந்துள்ள பலம் வாய்ந்த அரசாங்கத்தை சீர்குலைப்பதற்கு சில மேற்குலக சக்திகள் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய மஹிந்த ராஜபக்ஷ, உள்நாட்டில் இருக்கும் சில குழுக்கள் அதற்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாகவும் குற்றம்
சாட்டினார்.
சிரியா லிபியா ஆகிய நாடுகளில் போன்று எமது நாட்டிலும் திறமற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு மேற்குலக சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் அதற்கு இடமளிக்க கூடாதென்றும் தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ. மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ, நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளை முன்கொண்டு செல்வதற்கு மீண்டும் தனக்கு வரத்தை வழங்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அபிவிருத்தி மற்றும் ஒழுக்கம் கொண்ட நாடொன்றை கட்டி எழுப்புவதே தனது எதிர்கால நோக்கம் என்றும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ.
கொழும்பிலிருந்து பிபிசியின் உதயகுமார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையை முன்போட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துவிட்டது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஜெயலலிதாவின் சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பான மேல்முறையீடு விசாரணையை முன்கூட்டியே ஏற்று நடத்திட இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வியாழனன்று மறுத்துவிட்டது. மேல்முறையீடு விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை காரணமாக கூறி அதனால் விசாரணையை முன்கூட்டியே துவங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மீதான விசாரணை இன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை திட்டமிட்ட தினத்திற்கு முன்னதாக நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நீதிமன்றம் மறுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. இதனால் இந்த மேல்முறையீடு தொடர்பான விசாரணை முன்பு அறிவிக்கப்பட்டது போல் வரும் 18ஆம் தேதி அன்றே நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற வழக்கு தொடர்பாக இந்த வழக்கின் மனுதாரரான சுப்பிரமணிய சுவாமியிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கோர்ட்ல பாலி நாரிமன் தான் வழக்கறிஞரா இருந்தார். அவர் சொன்னார் வந்து 18ஆம் தேதி டிசம்பருக்குள்ள நம்ம அப்பீல முழுக்க ஃபைல் பண்ண வேண்டும், கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு கொடுத்திருந்தீங்க நீங்க நீதிபதிகள். அதை நாங்கள் முடிச்சு சர்டிபிகேட்டும் கர்நாடகா ஹைகோர்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். அதோட காப்பி முதல்ல கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் 18ஆம் தேதிக்கு இடத்துல கொஞ்சம் முன்னாலேயே இந்த வாதம் நடக்க முடிஞ்சிருந்தா இந்த பெயில் அப்ளிகேஷனோட கண்டிஷன்ஸ் பற்றி அது நன்றாக இருக்கும் எனக்கு, என்றால் எனக்கு 18ஆம் தேதி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்னு ஃபாலி நாரிமன் அவர்கள் சொன்னார். அப்போது 3 நீதிபதிகள் இருந்தார்கள் அந்த பெஞ்சில். அதில் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னால் அது முடியாது, நீங்கள் தயவுசெய்து இது மாதிரி வேண்டிக்கோள் வைக்க வேண்டாம், 18ஆம் தேதிக்கு தான் இது வரும், அதுக்கு முன்னால் நாங்கள் இதுக்கு போடத்துக்கு முடியாதுன்னு அவர் திருப்பி சொன்னார். எனக்கு ஒரு சொந்த பிரச்சனை இருக்குது, அதனால வர முடியாதுன்னு. சரி, நீங்கள் கவலைப்படாதுங்கோ, வேறு யாராவது வக்கீல் அனுப்புங்கோ, உங்கள் ஜூனியர் யாராவது, ஆனால் நாங்கள் வந்து 18ஆம் தேதியை மாற்ற முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு என் மாதிரி சொல்லுமான்னு. நான் சொன்னேன் இந்த அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காளே ஜெயலலிதா அவர்கள், அதோட காப்பி இதுவரையும் எனக்கு கொடுக்கவில்லை. உடனே ஃபாலி நார்மன் சொன்னால் நான் வாக்குறுதி கொடுக்குறேன், உடனே இதை நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தினம் இந்த கேஸ் நடத்த வேண்டும், இல்லாட்ட நேரம் ஆகிடும், ஏற்கனவே 18 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் இதை வந்து தினம் இந்த நடத்த வேண்டும்னு நான் சொன்னேன். கோர்ட் அதை ஒத்துண்டு டைரக்ஷன் கொடுத்தார்கள், கர்நாடகா கோர்ட்டு இதை தினம் நடத்துவார்கள். ஆனால் என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கக்கூடாது, ஏன்மா 1 லட்சம் மேலே பேஜஸோட அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கார்கள் ஜெயலலிதா அவர்கள்.
18ஆம் தேதி இந்த விசாரணை வரும்போது உங்கள் தரப்பில் வந்து இதை உங்களுடைய வாதங்கள் வந்து முக்கியமாக என்னென்ன கொண்டு வர போகிறீங்க?
பெயிலோட பிரச்சனை வரும், அந்த பெயில வந்து தினம் ஒரு ஒரு ஹியரிங்க்கு வரலையும் அதை நீடிக்கலாம். என்னமாவது ஒரு தவறான வேலை நடந்ததுன்னா, வன்முறை நடந்ததுன்னா, அவதூறம் மோசமாக ஒரு நடவடிக்கை நடந்தால் நான் வந்து பெயில கேன்சலேஷனுக்காக மனு போட முடியும்.
அதே மாதிரி வந்து திமுக தலைவர் கருணாநிதி வந்து இன்னைக்கு அவரோட ஃபேஸ்புக் பேஜில் எடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பெயில் கொடுக்கும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது, அதில் வந்து ஜெயலலிதா தலைமையில் இல்லை ஜெயலலிதாவோட வழிகாட்டுதலில் வந்து தமிழக அரசாங்கம் செயல்படுதுன்ற மாதிரியான ஒரு பார்வையை வந்து மக்கள் மத்தியில் வந்து பதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கும் போது கூட தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து சட்டசபையிலேயே வந்து ஜெயலலிதா வழிகாட்டுதலில் தான் இந்த அரசாங்கம் செயல்படுறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
யாருமே ஆதாரம் கொடுக்கவில்லை. இதுவரையிலும் எனக்கு கிடைச்ச செய்தி பிரகாரம் இது மாதிரி வந்து அரசாங்கம் அவர் வந்து சொல்ற மாதிரி தான், அவர் சொல்றபடி தான், ஜெயலலிதா சொல்ல கொடுத்த கட்டளைப்படி தான் நடக்கிறதுன்னு இது எங்கேயும் சொல்லவில்லை. நான் கேட்கறேன் யாராவது எம்எல்ஏட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் அனுப்பி தான் வந்து ரேஸ் பண்ணலாம், 18ஆம் தேதிக்கு ரேஸ் பண்ணலாம். இதுவரையிலும் யாருமே ஒன்றும் சொல்லவில்லை
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு நாள் விஜயமாக இன்று இந்தியா வந்திருந்தார். பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பின் பல உடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன. இதுகுறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
இந்தியாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து கூடுதலாக இதுபோன்று 10 அணுமின் நிலையங்கள் நாட்டில் துவக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இன்று நரேந்திர மோடியை சந்தித்து உரையாடினார். 2 நாடுகளுக்கு இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட ராணுவம், வர்த்தகம் போன்ற துறைகளில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒப்பந்தங்கள் குறித்தும் அப்போது விவாதங்கள் நடைபெற்றன. இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்றார். அதன் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து கூட்டாக தங்களது அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டார்கள். அப்போது இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டுக்கு இடையேயான முக்கிய 20 ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. அதன்படி ராணுவம், அணுசக்தி துறை, தகவல் பரிமாற்றம், உள்கட்டமைப்பு மேம்படுத்தல் உள்ளிட்ட இதர துறைகளிலும் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருநாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது பரஸ்பர நட்புகளை பாராட்டினார்கள். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடுகையில், இருநாட்டுக்கும் இடையேயான உறவு என்றென்றும் போற்றும் வகையில் தொடரும் என்றும் குறிப்பிட்டார். அத்தோடு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தங்கள் நாட்டின் உற்பத்தியை அவர்கள் பெருக்க வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் சர்வதேச அளவில் இருநாட்டின் வளர்ச்சியும் மேம்படும் என்றும் நம்பிக்கை கூறினார். இதைத் தொடர்ந்து அணுசக்தி துறையிலும் பல்வேறு விரிவாக்கங்கள் ஏற்படுத்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
I am pleased that the first unit of the Kodankulam nuclear power plant is on stream. It has added
கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்படும் திறன் திருப்திகரமாக உள்ளது. அது நாட்டின் அணுசக்தி திறனில் 20% அதிகப்படுத்தியுள்ளது. அதே போல் கூடுதலாக 1000 MW திறன் கொண்ட 3 அணுமின் நிலையங்கள் நிறுவும் பணி நடைபெறுகிறது. இதே போல இன்னும் 10 அணுமின் நிலையங்களை நாட்டில் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது.
An ambitious vision for nuclear energy of at least 10 more reactors.
என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இவரை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் பேசுகையில், இருநாட்டு ஒத்துழைப்புக்கு பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவதாக கூறினார். மேலும் இந்தியாவின் அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யா எப்போதும் துணை இருக்கும் என்றும் அப்போது அவர் உறுதியளித்தார். இந்தியா ரஷ்ய நாட்டுடன் அணுசக்தி ஒப்பந்தங்களை தொடர்வது குறித்து கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் உதயகுமாரிடம் கேட்டேன்.
நான் ரெண்டு விஷயம் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஒண்ணு வந்து, இந்திய அரசாங்கமும் இந்திய ஆளும் வர்க்கமும் வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடப்பாடு உணர்வு இவங்களுக்கு இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் நம்ம வந்து உதாசீனப்படுத்தின போது ரஷ்யா தான் நம்ம கூட உறுதுணையா நின்னாங்க, நமக்கு அணுசக்தி திட்டங்களை தந்தாங்கக்கூடிய ஒரு நன்றி கடன் இவங்களுக்கு இருக்கு. அதனால தான் பல கோடி ரூபாய் நஷ்டத்துல அட்மிரல் கோர்ஸ்கோவ்ங்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் வாங்குறாங்க, இந்த சுக்கோய் விமானம் வாங்குறாங்க, மிக் ரக விமானங்கள் வாங்குறாங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இது ரஷ்யாவுக்கு லாபமும் இந்தியாவுக்கு நஷ்டமுமா தான் இருக்குது
என்றார் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் உதயகுமார்.
அடுத்து ஓரிரு பன்னாட்டுச் செய்திகள். உலகம் முழுவதும் கடந்த மாதம் மற்றும் 5000 ஜிஹாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பிபிசியின் புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பிபிசியின் சிவகன்.
ஒரு மாதத்தில் 14 நாடுகளில் மொத்தமாக கொல்லப்பட்டோரின் எண்ணிக்கை 5042. ஈராக், சிரியா, நைஜீரியா மற்றும் ஆப்கானிஸ்தானில்தான் அதிகமானோர், அதாவது 80% கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒசாமா பில்லேடன் கொல்லப்பட்டு அரபு வசந்தமும் ஆரம்பித்த பின்னர் ஏதோ இஸ்லாமிய தீவிரவாதம் தேர்ந்து புதிய யுகம் பிறந்து விட்டதாக உலகம் எண்ணத்தலைப்பட்டது. செய்தியாளர்கள், கல்விமான்கள், அவ்வளவு ஏன் மூத்த கொள்கை வகுப்பாளர்கள் கூட அந்த விஷயத்திலிருந்து நகரத் தலைப்பட்டார்கள். கேந்திர ரீதியாக தோற்கடிக்கப்பட்டது, வீழ்ச்சி கண்டது, சுருங்கி போனது என்பது போன்ற வார்த்தைகள் கூட அதிகம் வாசிக்கப்பட தொடங்கியாகிவிட்டன. 2014 இறுதியில் அல் கைதா இல்லாமல் போய்விடும், அத்துடன் இஸ்லாமிய தீவிரவாதமும் ஒடுங்கிவிடும் என்றெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் நடந்ததோ வேறு. சிதறிப்போன இஸ்லாமியவாத குழுக்கள் எல்லாம் மீண்டும் அணிதிரண்டு நடவடிக்கையில் இறங்கின. இவையெல்லாம் நடந்தது 2011 பிரபல கிளர்ச்சிகள் ஆரம்பித்த நாடுகளில்தான். இவற்றில் முக்கியமானது ஹலிஃபேட் என்ற இஸ்லாமிய தேசத்தை பிரகடனம் செய்த இஸ்லாமிய அரசு என்ற குழு. சிரியாவின் அலப்போ நகரையும் ஈராக்கின் பக்தாத்துக்கு வெளியே இருக்கின்ற இடங்களையும் அது கைப்பற்றியது. உலக பயங்கரவாதத்தில் அல் கைதாவுக்கு இருந்த முக்கியத்துவத்துக்கு போட்டியாக அது உருவெடுத்தது. சிரியாவிலும் ஈராக்கிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இஸ்லாமிய அரசுதான் இந்த மரணங்களில் பெரும்பாலானவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற போதிலும், உலகில் மேலும் 12 நாடுகளிலும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் மரணங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. வடக்கு நைஜீரியாவில் போக்கோஹராமின் இலக்குகளில் பெரும்பாலும் பொதுமக்களே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் பெண்களும் சிறார்களும் அதிகம். பல பெண்கள் அங்கு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் இலக்கு பெரும்பாலும் இராணுவத்தினரும் போலீஸ்காரர்களும் தான். தற்கொலை தாக்குதல்களுக்கு பேர் போன இடமாக அது கணிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் சுன்னி இனத்தவர்களை உள்ளடக்கியதாக கணிக்கப்படுகின்ற இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழு ஷியா வகுப்பினரை நேரடியாக இலக்கு வைப்பதுடன் வடக்கு ஈராக்கிலும் சிரியாவிலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏனைய இனத்தவர்களையும் அது இலக்கு வைத்து வந்திருக்கின்றது. பெரும்பாலும் முஸ்லிம்களின் உயிர்களை உள்ளடக்கியதாக பெரும் உயிரழிவை இந்த ஜிகாதி குழுக்கள் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் ஏற்படுத்தியிருக்கின்றன.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். அடுத்ததாக, பர்மாவில் புத்தரை அவமதித்தனர் எனும் குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பிலான ஒரு பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் விமல் சொக்கநாதன்.
பர்மாவில் புத்தரை இழிவுபடுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாளில் ரங்கூன் என்று குறிப்பிடப்பட்ட இந்நாள் யாங்கோன் நகரில் இருக்கும் மதுபான விடுதிக்கான விளம்பரம் ஒன்றில் புத்தபெருமான் காதுகளில் ஹெட்போன்களை அணிந்து கொண்டு இசை கேட்பது போல சித்தரித்திருந்தார்கள். இதையடுத்து பர்மியர்கள் இருவரும் நியூசிலாந்தைச் சேர்ந்த ஒருவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விளம்பரம் அந்த மதுவான விடுதியின் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியானவுடன் இணையதளங்களில் கோபாவேச கருத்துக்கள் குவிய ஆரம்பித்தன. நாட்டிலே எந்த மதத்தையும் இழிவுபடுத்துவது பர்மாவில் குற்றமாகும். யாங்கோ நகரிலுள்ள விஜி அஸ்ட்ரோ பார் என்ற அந்த மதுவான விடுதி வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் புத்தபெருமான் கண்களை மூடிக்கொண்டு காதில் ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டிருப்பதும் அவரை சுற்றி கண்களை கூச வைக்கும் வண்ணங்கள் பூசப்பட்டிருப்பதும் காணப்படுகிறது என்று அங்கிருந்து எமது பிபிசியின் செய்தியாளர் ஜோனா ஃபிஷர் கூறியிருக்கிறார். அதே விளம்பரத்தில் புத்தரது படத்துக்கு கீழே, ஞாயிற்றுக்கிழமை மதியங்களில் நீங்கள் விரும்பிய அளவுக்கு மது அருந்தலாம், ஹூக்கா குழாய் மூலம் புகைக்கலாம், வாருங்கள் என்று கூறி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. உள்ளூரில் எழுந்த எதிர்ப்பை அடுத்து நேற்று காவல்துறையினர் அந்த மதுபான விடுதியை மூடிவிட்டு அதன் பொது மேலாளர் பிலிப் பிளாக்வுட் மற்றும் துன் த்ருயன் டுட்கோ லுவின் ஆகிய இரு பர்மியர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் என்று AFP செய்தி சேவை அறிவித்திருக்கிறது. நாட்டின் மத விவகாரங்கள் அமைச்சின் அதிகாரி ஒருவர் புகார் செய்ததைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மூவர் மீதும் முறைப்படியான குற்றச்சாட்டு அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனாலும் அந்த விளம்பரங்கள் இப்போது அகற்றப்பட்டு அந்த இடத்தில் மன்னிப்பு கோரும் அறிவிப்பொன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தோரு தனிநபரையோ மத குழுவினரையோ புண்படுத்தும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அந்த விடுதி நிர்வாகம் கூறியிருக்கிறது. தமது அறியாமை தமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மியான்மரின் மத கலாச்சார மற்றும் வரலாற்றை மேலும் படிப்பதன் மூலம் தங்களை தாம் திருத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் என்றும் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பிளாக்வுட் அவர்கள் கைது செய்யப்பட்டதை தாம் அறிந்திருப்பதாக நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சகம் கூறியிருப்பதோடு அவருடைய குடும்பத்துக்கு தேவையான தூதரக உதவிகளை தாம் செய்து வருவதாகவும் அறிவித்திருக்கிறது. பர்மாவில் அண்மை காலமாக பௌத்த தேசியவாதமும் சிறுபான்மை முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். நடிகர் ரஜினிகாந்தை விமர்சித்து ஃபேஸ்புக்கில் பதிவுகள் எழுதியதால் தனது ஃபேஸ்நூல் முகநூல் பக்கத்தின் கணக்கு திடீரென்று முன்னறிவிப்பு கொடுக்கப்படாமல் முடக்கப்பட்டதாக கூறுகின்றார் தமிழ் ஸ்டுடியோ எனும் மாற்று சினிமாவுக்கான இயக்கத்தின் நிறுவனர் அருண். அவரிடம் பேசினார் ஜெகதீசன்.
நேற்றுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்த் பத்தி ஒரு சின்ன போஸ்ட் இருக்குதான். ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல வந்து ரஜினிகாந்த் பத்தி ஒரு பிம்பம் இருக்கு, அதாவது செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா. இந்த நாட்டுக்காக உழைச்ச அல்லது அரசியல் கலப்பணி செய்யற பெரிய பெரிய தலைவர்கள் யாரையுமே கொண்டாடாத அளவுக்கு ஒரு ரஜினிகாந்த் என்ற ஒரு சினிமா நடிகருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டிருந்தது. எப்படின்னா ஊடகங்களாலும் அவருடைய ரசிகர்களாலும் பொதுமக்களாலும் இது வந்து ஒரு பரவலா நாடு முழுக்கவே ஒரு பெரிய செலிப்ரேஷன் மைண்டோட ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ அதை விமர்சிக்கும் வந்தோமா அல்லது இந்த கொண்டாட்டங்கள் தேவையா அப்படின்ற விவாதத்தை முன்னெடுக்கிற விதமா நான் வந்து ரஜினிகாந்தை பத்தி ஒரு தொடர் எழுதுறதுக்காக ஒரு முதல் கட்டு எழுதியிருந்தேன். அதுக்கு ரொம்ப பரவலான எதிர்வினைகள் வந்தது. அப்புறம் வந்து சில பேர் அதை போய் ஃபேஸ்புக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட் வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிக்கான அவர் மேல அவதூறு சொல்ற மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்புக்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அடுத்த நாள் வந்து திரும்ப 2வது பார்ட்டி எழுதினேன். 2வது பார்ட்டி எழுதும் போது இந்த மாதிரி தவறான மெசேஜ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதாவது இன்பாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த இன்பாக்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான 60 பண மூலிகள்லாம் எனக்கு திட்டி அப்புறம் கொலை மிரட்டல்லாம் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதையும் தாண்டி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதை வந்து மெயிலெல்லாம் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்தது வி ஆர் கெட்டிங் 1000s of 1000 கம்ப்ளைண்ட் அபவுட் யுவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து. அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடுச்சு. லாக் அவுட் ஆன பிறகு என்ன பண்ணிச்சுன்னா திரும்ப வந்து நான் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது உள்ள என்டர் பண்ணவில்ல. வெளியில் என்ன சொல்லிடுச்சுன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இல்லை, அதாவது ஒரு பர்சனாக இல்லை. ஏன்னா வந்து ஒரே நாளில் 1000s of கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் வந்து சம்திங் ஒரு பப்ளிக் ஃபிகராகவோ அல்லது ஒரு பிராண்டாக ஒரு கம்பெனியாகவோ தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான பேஜை கிரியேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் எனக்கு கொடுத்தது. என்னோட அக்கௌண்ட்டை மீட்கிறதுக்கான எந்த வாய்ப்பையுமே எனக்கு கொடுக்கல.
அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சொல்லப்பட்டது?
எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இதுதான்,
இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அது எவ்வளோ எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்ன்றதையும் தெளிவாக சொல்லலை. ஒரு நாலு லைன் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருந்தால் நாங்கள் வந்து அதை போஸ்ட் டிலீட் பண்ணிடுவோம். பட் வந்து ஒரே நாளில் குறிப்பிட்ட ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ள ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால் இதை வந்து தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்னென்னா அதை நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். பார்த்து வி கான்ட் அலோவ் யூ டு கண்டினியூ யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதை வந்து ஒரு மெயிலாகவோ அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நீங்க உங்க போஸ்ட் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கீங்க இல்லை உங்க அக்கௌண்ட் வந்து முடக்க போறோம் எந்த விதமான நோட்டிபிகேஷனும் எனக்கு இல்லை. ஃபேஸ்புக் என்னன்னா எனக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை முடக்கிச்சு.
இப்போ அந்த ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல பதிந்திருந்த எல்லா பதிவுகளும் என்ன ஆயின?
அது எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் வந்து எனக்காக ஆர்கே வேல்யூ இருக்கிறதுனால என்னுடைய சில நண்பர்கள் வந்து அதை எடுத்து ஆர்கே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மூணு மாதத்துக்கு முந்தின வரைக்கும் எழுதின எல்லாமே ஆர்கே பண்ணப்பட்டிருக்கு. இந்த மூணு மாதமாக எழுதினதை மட்டும் மீட்க முடியல. அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து எனக்கு எந்த டைம் கொடுக்கல. என்ன என்னுடைய போஸ்ட்டுகளை எனக்கு மீட்கிறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கொடுக்கல.
இப்போ இந்த பேஜை உருவாக்கின பிறகு நீங்கள் ஃபேஸ்புக்கை தொடர்பு கொண்டு புகார் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு உங்களுடைய குறைந்தபட்சம் உங்களுடைய பதிலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்களா?
இல்லை நான் வாய்ப்பெல்லாம் கேட்கல. நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை மட்டும் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி எனக்கும் என் அக்கௌண்ட்டுக்குமான ஒரு உறவு இருக்கு. அது சாதாரணமான ஒரு அக்கௌண்ட் இல்லை. அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும் அல்லது என்கிட்ட ஒரு குவஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் உடனடியாக ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணுறது வந்து எந்த வகையில் உங்களுடைய ப்ரைவசி பாலிசி அல்லது எதுலேயும் சேரும்ன்றதை மட்டும் குவஸ்டின் ரேஸ் பண்ணி ஃபேஸ்புக்லேயே ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா அங்கே போய் கொடுத்துருக்கேன். அது எந்த மெயில் ஐடிக்கு போகுது யார் பார்ப்பாங்கலாம் தெரியாது. ஆனால் எப்படி இருக்குது அனுப்பியிருக்கேன்.
நீங்கள் அனுப்பியிருக்கும் அந்த புகாருக்கு ஃபேஸ்புக் கிட்டேருந்து எதுவும் பதில் வந்திருக்கா?
இல்லை இது வரைக்கும் எதுவுமே வரல. நான் இன்னைக்கு மதியம் தான் அனுப்பிச்சேன். இது வரைக்கும் எனக்கு வரல.
அடுத்து என்ன பண்ண போறீங்க?
ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த இதில் நம்பிக்கை இல்லை. இது எப்படி திரும்ப மீட்க முடியும்? ஆனால் எனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஃபேஸ்புக் நிறுவனத்தின் கருத்துக்களை பெற அந்த நிறுவனத்திற்கு பிபிசி தமிழோசை சார்பில் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்கு இதுவரை பதில் வரவில்லை. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள லிங்கா திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாக நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து முரளிதரன்.
இந்தியாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ரஜினிகாந்த் நடித்திருக்கும் லிங்கா திரைப்படம் வெளியாவதற்கான நிபந்தனைகளை மதுரை உயர்நீதிமன்றம் தளர்த்தி உத்தரவிட்டுள்ளது. இதனால் லிங்கா திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது.
இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்க பிள்ளைங்களோட முன்னேற்றம், இதுதான் நாளைக்கு உங்களுடைய பொழைப்பு, தொழில், சோறு, இடம், உடை, சந்தோஷம் எல்லாம்.
கே எஸ் ரவிக்குமார் இயக்கும் லிங்கா திரைப்படத்தின் கதை தன்னுடையது என ரவிரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு பதிவு செய்தார். முல்லைவனம் 999 என்ற பெயரில் தான் உருவாக்கிய கதைதான் லிங்கா படத்தின் கதை என்று அவர் தன் மனுவில் கூறியிருந்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி இந்த வழக்கை கீழ் நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி தள்ளுபடி செய்தார். இதனை எதிர்த்து இரண்டு நீதிபதிகள் அமர்வில் ரவிரத்னம் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி கதாசிரியர் தரப்புக்கு உத்தரவிட்டனர். அதேபோல காப்பு தொகையாக 5 கோடி ரூபாயை ரொக்கமாகவும் 5 கோடி ரூபாய்க்கான வங்கி உத்தரவாதத்தையும் நீதிமன்ற பதிவாளரிடம் அளிக்கும்படி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் உத்தரவிடப்பட்டது. நாளை படம் வெளியாகவிருப்பதால் இந்த நிபந்தனையை தளர்த்தும்படி படக்குழுவினர் கோரினர். இதையடுத்து உடனடியாக 3 கோடி ரூபாயை செலுத்தும்படியும் மீதமிருக்கும் 2 கோடி ரூபாயையும் வங்கி உத்தரவாதத்தையும் திங்கட்கிழமைக்குள் செலுத்தும்படி உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் உடனடியாக 3 கோடி ரூபாயை செலுத்தவிருப்பதால் லிங்கா திரைப்படம் நாளை திட்டமிட்டபடி வெளியாகும் என்று கூறினார். கதை யாருடையது என்ற சர்ச்சைக்கும் நாளை விடை கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
இவ்வளவு நாள் ஷூட்டிங் நடக்கிற சந்தர்ப்பத்தில் யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
முல்லைவனம் படத்தின் இயக்குனர் ரவிரத்னம் படத்தில் வரும் காட்சிகள் தன்னுடைய கதையில் வரும் காட்சிகளை போலவே இருப்பதாக தெரிவிக்கிறார்.
நான் வந்து இந்த முல்லை பெரியார் டேமையும் கட்டின பென்னிக்கு முல்லை பெரியாருடைய மேட்டர் வந்து நான் யூடியூப்ல நான் பேசியிருக்கேன். அதே அதேதான் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டீச்சர்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு, இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க சந்தோஷம், இதுதான் உங்களுடைய எதிர்காலம், இதுதான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படின்றத அவர் சொல்றாரு. அது அவர் சைடுல சொல்றாரு, ரெண்டும் ஒண்ணுதான்.
கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சோனாட்சி சின்ஹா, அனுஷ்கா, சந்தானம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் லிங்கா திரைப்படம் ரஜினிகாந்தின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 3000-க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய அந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.